அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய இறைவனின் திருநாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நீதி மார்க்கம் என்ற நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு அதற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்பதோடு இறைவன் நியமித்திருக்கிற நீதி மார்க்கத்தின் மூலமாக வரக்கூடிய மெய் சமாதானத்தோடே இறைவனோடு நீங்கள் எப்பொழுதும் இணைந்திருக்க நிலைத்திருக்க வேண்டுமென்று உங்களை வாழ்த்தி வரவேற்பதோடு இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அளிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த இரண்டு பாடத்திட்டங்களில் இறைவன் இஸ்ரவேலருக்கு 10 கட்டளைகளை கொடுக்கும்படியாக சீனாய் மலையின் மேல் இடிமுழக்கம், மின்னல், கொடுங்காற்று, கார்மேகம் ஆகியவற்றுடன் எப்படி இறங்கினார் என்பதை பார்த்தோம். இறைவன் கொடுத்த கட்டளைகள் யாத்ராமத்தின் புஸ்தகம் 20 அதிகாரம் 1 வசனம் முதல் 17 வசனமுடைய வாசிக்க கேட்போம். தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தனாயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக. 6 நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7 உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7 ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசிர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார். இந்த கட்டளைகளை இறைவன் இஸ்ரவேலருக்கு கொடுத்து நீங்கள் இவைகளை கொண்டு நடந்தால் எனக்கு நெருக்கமானவர்களாகவும் கை கொண்டு நடவாமல் போனால் எனக்கு தூரமானவர்களாகவும் இருப்பீர்கள் என்று எச்சரிக்கை செய்தான். சீனாய் மலையில் இறைவன் கொடுத்த கட்டளைகளை எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தார். அவர்கள் எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்தார்களா என்று பார்த்தால் இல்லை. ஆனாலும் பரிசுத்தமான இறைவன் இவர்கள் தமது கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதைத்தான் எதிர்பார்த்தான். இன்று நமக்கு முன் வைக்கப்படுகிற ஒரு கேள்வி என்னவென்றால், இறைவன் இஸ்ரவேலருக்கு 10 கட்டளைகளை ஏன் கொடுத்தான்? இஸ்ரவேலர்கள் அதை கடைபிடிக்க முடியாது என்பது இறைவனுக்கு தெரிந்திருந்தும் ஆதமின் சந்ததியினருக்கு இறைவன் எவ்வளவு பெரிய சுமையை ஏன் கொடுத்தான்? இறைவன் கட்டளையிட்ட அனைத்தையும் நாங்கள் செய்வோம் என்று இஸ்ரவேலர் சொன்னதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஆனாலும் தங்களுக்கு தேவையான அனைத்தையும் அவர்களால் செய்ய முடியாது என்பதை இறைவன் அறிந்திருந்தான். இறைவனின் நாட்டத்தை இஸ்ரவேலர் நிறைவேற்றும் அளவுக்கு அவர்களுக்கு வலிமை இல்லை என்பதையும் இஸ்ரவேலர் உணரவில்லை. அவர்கள் இறைவனிடமிருந்தும் அவனுடைய மகிமையிலிருந்தும் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அடையாளம் காணவில்லை. அதனால்தான் இறைவன் இஸ்ரவேலருக்கு 10 கட்டளைகளை கொடுத்தான். உங்களால் முடிந்தால் இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றுங்கள். அப்படி நிறைவேற்ற முடியாதபடி தோல்வியுற்றவன் என்றென்றும் என்னிடமிருந்து பிரிக்கப்பட்டு விடுவான். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் கிரியைகளினால் இறைவனை திருப்திப்படுத்த முடியாது என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படியாகவே இறைவன் இந்த 10 கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தான். இறைவன் ஆதம் நபியை சுவனபதியிலிருந்து வெளியேற்றுவதற்கு ஆதம் நபி எத்தனை பாவங்களை செய்திருப்பார்? 10 அல்லது 20 அல்லது 50 அல்லது 100? இல்லை, ஆதம் நபி ஒரே ஒரு பாவத்தை தான் செய்தார். ஒரு பாவத்தினால் ஆதம் நபி இறைவனுக்கு முன்பாக பரிபூர்ணமாக இருக்க முடியவில்லை. ஒரே ஒரு பாவத்தினால் ஆதம் நபியால் இறைவனை அணுக முடியவில்லை. ஒரே ஒரு பாவத்தினால் ஆதம் நபி மரணிக்க வேண்டியதாயிருந்தது. ஒரு பாவம்தான், ஆனால் ஆதம் நித்திய நரகத்தில் இடத்திற்கு போக வேண்டியதாயிற்று. ஆம், இறைவன் பரிசுத்தமானவன், பாவத்தை ஏனோ தானோ என்று எடுத்துக்கொள்ள மாட்டான். அதனால்தான் இறைவன் 10 கட்டளைகளில் ஒரு கட்டளையை மீறினால் அவன் குற்றவாளியாயிருப்பான் என்றார். ஆகையால் இறைவன் பரிசுத்தமானவன். இஸ்ரவேலர்கள் 10 கட்டளைக்கும் கீழ்ப்படிய முடியாது என்பதை அறிந்தும் அவன் ஏன் அந்த கட்டளைகளை கொடுத்தான்? இறைவனின் பதிலை கேளுங்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் இறைவனின் பார்வையில் நீதிமானாக அறிவிக்கப்படவில்லை. அப்படியானால் கட்டளைகளின் நோக்கம் என்ன? பாவத்தை வெளிப்படுத்துவது மட்டுமே. 10 கட்டளைகளால் பாவத்திற்கு பரிகாரம் கிடைக்குமா? அல்லது பாவத்தை மறுபடியும் செய்ய வைக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. மாறாக 10 கட்டளைகள் இன்சானுக்கு என்ன செய்யும்? பாவம் இன்னது என்று உணர வைக்கும், அவ்வளவே. நீங்கள் அதை அந்த உணர்வை பெற்றிருக்கிறீர்களா? இறைவன் அந்த 10 கட்டளைகளை இஸ்ரவேலருக்கு ஏன் கொடுத்தான்? இறைவன் 10 கட்டளைகளை கொடுத்ததன் நோக்கம் இந்த 10 கட்டளைகளை நிறைவேற்றிவிட்டால் மோட்சத்தில் நுழைந்து விடலாம் என்ற எண்ணத்தை இஸ்ரவேலருக்குள்ளே உண்டாக்கவா? நீங்கள் 10 கட்டளைகளையும் நிறைவேற்றாவிட்டால் நீங்கள் சுவனபதியை அடைய முடியாது என்று கூறுவதற்காகவா? அப்படி இருக்காது. ஆதமின் சந்ததியினர் இறைவன் கட்டளையிட்ட எல்லாவற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிய முடியுமா? அழுக்கான பானையிலிருந்து சுத்தமான தண்ணீரை எடுக்க முடியுமா? 10 கட்டளைகளின் நோக்கம் பாவத்தை வெளிப்படுத்துவது மட்டுமே என்று இறை வாக்கு நமக்கு கூறுகிறது. தம்முடைய நியாய தீர்ப்பிலிருந்து நம்மை காப்பாற்ற இறைவன் 10 கட்டளைகளை கொடுக்கவில்லை. நாம் கடிந்து கொள்ளப்பட வேண்டிய பாவிகள் என்பதையும் நமக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதையும் உணர்த்தும்படியாகவே இறைவன் 10 கட்டளைகளை கொடுத்தான். இது உங்கள் மனதில் தெளிவாக புரிகிறதா? நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால், அது என்ன என்பது நமக்கு புரியாமல் இருந்தால், மருத்துவர்கள் எக்ஸ்ரே எடுத்து பரிசோதிப்பர். எக்ஸ்ரேயின் நோக்கம் என்ன? உடலுக்குள் என்ன குறைபாடு உள்ளது என்பதை எடுத்து காட்டுவது மட்டுமே எக்ஸ்ரேயின் நோக்கம். மற்றபடி எக்ஸ்ரே ஒரு மனிதனை குணப்படுத்த முடியாது. இறைவன் மூசா நபியிடம் ஒப்படைத்த 10 கட்டளைகளும் எக்ஸ்ரே போன்றவைதான். இன்சானின் பாதைகள் தவறானது என்பதை வெளிப்படுத்துவதுதான் 10 கட்டளைகள். என்னுடைய கல்பிலும் ரூஹிலும் காணப்படும் பாவத்தை 10 கட்டளைகள் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? 10 கட்டளைகளுடன் மனிதனின் நிலையை ஒப்பிட்டு பார்த்தால் இன்சான் இறைவனை விட்டு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறான் என்பதை அவன் உணர்ந்து கொள்வான். என்னுடைய சிந்தனை, செயல், வார்த்தைகளை இறைவனின் கட்டளைகளோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் இறைவனுக்கு விரோதமாக பாவம் செய்தவன், செய்கிறவன் என்ற உணர்வு ஏற்படும். மட்டுமல்ல, இன்சானுக்கு விரோதமாகவும் பாவம் செய்திருக்கிறேன். இப்படி இருக்க நான் இறைவனை நெருங்க தகுதியற்றவன் என்ற எண்ணம் எனக்குள்ளே உருவாகும். ஒரு மனிதனின் சரீரத்தில் உட்பகுதியில் எது சரியாக உள்ளது, எது சரியாக இல்லை என்பதை எடுத்துக்காட்ட எக்ஸ்ரே கருவி பயன்படுவது போல, ஒரு இன்சானின் கல்பில் எது சரியாக இல்லை என்பதை எடுத்துக்காட்ட இறைவனின் கட்டளைகள் பிரயோஜனமாக இருக்கும். நோய்வாய்ப்பட்டவனை எக்ஸ்ரே மூலம் குணப்படுத்த முடியாது போலவே 10 கட்டளைகள் ஒரு இன்சானின் பாவத்தன்மையை குணமாக்க முடியாது. ஒரு மனிதனின் கல்பு குணப்பட வேண்டுமென்றால் பெரிய மருத்துவரான இறைவனிடம் செல்ல வேண்டும். என்னுடைய பாவத்து நிமித்தமாக எனக்காக காத்திருக்கும் நியாய தீர்ப்பு, அதன் முடிவாகிய மரணம், அதன் பின் நான் போய் சேர வேண்டிய இடமாகிய ஜகன்னம், இவைகளிலிருந்து என்னை காப்பாற்றக்கூடிய திட்டம் இறைவனிடம் மட்டுமே உள்ளது. நீங்கள், நான் நல்லவன், திருடமாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், தவறு செய்ய மாட்டேன் என்று கூறிக்கொள்கிறவர்களாயிருந்தால் நீங்கள் இன்னும் இறைவனின் பரிசுத்தத்தை அறியாதவர்களாகவே இருக்கிறீர்கள். இப்படி இருக்க நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கியாமத்து நாளில் பாவமுள்ள உங்களை மற்றொரு நபருடன் ஒப்பிட மாட்டான். அவன் தன்னுடைய பரிசுத்தத்துடனும் அவனுடைய பரிபூர்ண சட்டத்துடனும் ஒப்பிடுவான். ஒரு மனிதன் 10 கட்டளைகளை கை கொள்ளும் போது அதில் ஒரு சட்டத்தை முறித்து போட்டாலும் அவன் ஒரு குற்றவாளியே. விபச்சாரம் செய்யக்கூடாது என்று இறைவன் கூறியிருப்பதால் நீங்கள் விபச்சாரம் செய்கிறதில்லை. ஆனால் பொய் பேசுகிறவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் இறைவனின் முழு சட்டத்தையும் உடைத்து போடுகிறவர்களாய் இருப்பீர்கள். அதனால் நீங்கள் இறைவன் முன்னிலையில் சுவனபதியில் நுழைய முடியாது. இறை வாக்கு கூறுகிறது, தூய்மையற்ற எதுவும் ஜன்னத்தில் நுழையாது. வெட்கக்கேடான வஞ்சகமான செயல் புரியும் எவரும் இறைவனோடு சேர முடியாது, அதாவது சுவனபதியில் நுழைய முடியாது என்பது நிச்சயம் என்று இறை வாக்கு அறிவிக்கிறது. நாம் அனைவரும் அசுத்தமானவர்களைப் போலாகிவிட்டோம். நம்முடைய நீதியான அமல்கள் அனைத்துமே கிழிந்து போன கந்தை துணியை போன்றவை. ரோமரின் புஸ்தகம் 3:9 வசனத்திலிருந்து 22 வசனம் வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆனாலும் என்ன, அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா? எவ்வளவேனும் விசேஷித்தவர்கள் அல்ல. யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு திருஷ்டாந்தப்படுத்தினோமே. அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுள்ளவன் இல்லை, தேவனை தேடுகிறவன் இல்லை. எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. அவர்கள் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் கால்கள் இரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது. சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறதே. மேலும் வாய்கள் யாவும் அடைக்கப்படும்படிக்கும் உலகத்தார் யாவரும் தேவனுடைய ஆக்கணை தீர்ப்புக்கு ஏதுவானவர்கள் ஆகும்படிக்கும். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதெல்லாம் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டுக்கிறவர்களுக்கே சொல்லுகிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. நம்மை நியாயந்தீர்க்கும் இறைவனுக்கு முன்பாக நாம் மேற்கூறப்பட்டபடியே இருப்போமானால் கியாமத்து நாளில் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? நாம் நஜாத்தை அடைவதற்கு என்ன வழி? நம்முடைய நல்ல அமல்கள் மூலமாக நஜாத்தை அடைந்துவிட முடியுமா? இல்லை, அது சாத்தியம் அல்ல. அதனால்தான் இறைவன் அதற்கென்று ஒரு திட்டத்தை வகுத்துள்ளான். இப்பொழுது தவரத்தின் புத்தகத்தின் இரண்டாம் புத்தகமாகிய யாத்திராகமம் 20 சுறாவிற்கு வருவோமானால் இறைவன் இன்சானுக்கு அளித்த 10 கட்டளைகளை பார்க்கிறோம். அதற்கு பிறகு இறை வாக்கு கூறுவதென்ன? யாத்திராகமம் 20:18 சீனாய் மலையில் இடி முழக்க சத்தம், மின்னலின் வெளிச்சம், கார் மேக கூட்டம் இவைகளை கண்டபோது இஸ்ரவேலர்கள் நடுங்கினார்கள். அவர்கள் தூரத்தில் தங்கியிருக்க மூசா நபி மட்டும் சீனாய் மலையை நெருங்கினார். அப்பொழுது இறைவன் மூசா நபியை நோக்கி, நான் ஹர்ஷிலிருந்து உங்களுடன் பேசினதை நீங்கள் கேட்பீர்கள், அதனால் நீங்கள் இப்பொழுது குர்பான் செலுத்துங்கள். ஆடுகளையும் கால்நடைகளையும் குர்பானாக நீங்கள் பலி செலுத்தும் இடங்களில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று இறைவன் கூறினான். இவ்விதமாக இறைவன் சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் மூசா நபி அவர்கள் ஒரு புத்தகத்தில் எழுதினார். அதிகாலையில் மூசா நபி அவர்கள் எழுந்து இறை கட்டளையின்படியே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி குர்பான் பலி செலுத்தும்படி சில இளைஞர்களுக்கு மூசா நபி அவர்கள் கட்டளையிட்டார். அப்பொழுது மூசா குர்பான் செலுத்தப்பட்ட கால்நடையின் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தின் மீதும் 10 கட்டளைகள் எழுதப்பட்ட பலகையின் மீதும் இஸ்ரவேல் மக்கள் மீதும் தெளித்தார். இது இறைவன் இன்சானோடு செய்த உடன்படிக்கையின் இரத்தம். யாத்திராமத்தின் புஸ்தகம் 24:4-7 நாம் வாசிக்க கேட்போம். மோசே கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலையின் அடியில் ஒரு பலிபீடத்தை கட்டி இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 தூண்களை நிறுத்தினான். இஸ்ரவேல் புத்திரரின் வாலிபரை அனுப்பினான். அவர்கள் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி கர்த்தருக்கு சமாதான பலிகளாக காளைகளை பலியிட்டார்கள். அப்பொழுது மோசே அந்த இரத்தத்தில் பாதி எடுத்து பாத்திரங்களில் வார்த்து பாதி இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் தெளித்து உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். மூசா நபி அவர்கள் மேற்கூறிய முறையின்படி பலிபீடத்தை செய்து சில மிருகங்களை காளைகளை குர்பானாக பலியிட்டு அவற்றின் இரத்தத்தை இஸ்ரவேலர்கள் மீதும் தெளிப்பதையும் காண்கிறோம். இதற்கு காரணம் என்ன? இவர்களின் மூதாதையர்களான ஆதம், நூஹ், இப்ராஹிம், இஸ்ஹாக், யாக்கூப், யூசுப் நபி போன்றவர்களிடம் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று கூறினதை மீண்டும் நினைவுபடுத்தும்படியாக இப்படி செய்தான். இறைவனை அணுக வேண்டிய ஒவ்வொருவரும் களங்கமற்ற குர்பானின் முறையில் இறைவனை அணுக வேண்டியிருந்தது. அந்த விலங்கு குர்பானை இறைவன் ஏன் கட்டளையிட்டான்? இறைவன் நீதி உள்ளவன். மிக சிறிய பாவங்களானாலும் அதற்குரிய தண்டனை நித்திய மரணம், நரகம் என்று இறை சட்டம் கூறுகிறது. இது இறைவனிடத்திலிருந்தும் அவனுடைய மகிமையிலிருந்தும் வெகு தொலைவில் உள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் இறைவனின் பரிசுத்த கட்டளைகளை கடைபிடிக்க முடியாததால் அவர்களை குற்றமற்றவர்களாக, ஒரு பழுதும் இல்லாதவர்களாக இறைவனிடம் கொண்டு வர வேண்டியிருந்தது. இருந்தாலும் நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி விலங்குகளின் குர்பானால் இன்சான் பாவ நிவர்த்தி அடைய முடியவில்லை. பரிசுத்தமான மீட்பர் ஒருவரை இறைவன் உலகத்திற்கு அனுப்பும் வரை குர்பான் என்பது இன்சானின் பாவத்தை மறைக்க மட்டுமே முடியும். மீட்பர் பாவத்திற்கு பரிகாரமாக தன்னைத்தானே ஒப்புக் கொடுப்பார். இந்த இரட்சகர் வந்து நம் பாவங்களுக்காக ஒருமுறை கிரயம் செலுத்தியுள்ளார் என்பதை அறிந்து கொள்வதில் நாம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அவருடைய பெயர் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் ஈசா. ஈசா என்ற வார்த்தைக்கு பொருள் இரட்சகர் அல்லது காப்பாற்றுபவர் என்பதாகும். ஈசா நபியவர்கள் பூமிக்குரிய தகப்பன் இல்லாமல் ஜன்னத்திலிருந்து வந்தவர். ஆதமின் சந்ததிகளிடம் காணப்பட்ட பாவ இயல்புகள் அவரிடம் இருக்கவில்லை. ஈசா நபியவர்கள் 10 கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து அதை நிறைவேற்றினார். ஈசா நபியவர்கள் பாவமில்லாதவராக இருந்தபடியால் அனைத்து மக்களின் பாவத்தின் பிரயாசித்தமாக தம்முடைய ஜீவனை கொடுக்க அவர் தகுதி பெற்றிருந்தார். மீட்பரின் பரிபூர்ண தியாகத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் நீதி உள்ளவர்கள் என்று அறிவிக்க முடியும். காரணம், பாவமே செய்யாத ஈசா நபி நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை அனுபவித்தார். கலாத்தியர் எழுதின புஸ்தகம் 3:10 நான் வாசிக்க கேட்போம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளை எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளை நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே. அன்பானவர்களே, நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி. நீங்கள் கவனித்தபடியே இறைவன் உங்களுக்கு அருள் புரிவாராக. நமது அடுத்த பாடத்திட்டத்தில் மறுபடி உங்களை சந்திக்கும் வரை இறை அருள் உங்களோடு இருப்பதாக என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவாக்குகிறோம். ஆமீன்.